நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
வீரம் விளையாடும் கரகீழ மண்டலம், கடலாடும் படை கொண்ட போர்வளம், தமிழ்தானே கர்ணம் கவச குண்டலம், தன்மானம் தவறாது எங்கிலும் அடக்கு முறைகளை விட தேர்ந்து தன நிமிந்து வாழ சில பெண்கள் பிறந்த கதை உனக்கு மேனக்கு மேல உயரை கொடுத்து சில உறவு துணிந்து பண்ணு மண்ணில் விழுந்த விதை தாகம் எடுத்து அந்த வானில் பறந்து அந்த வானம் வளர்ந்த கதை கால பிறந்து படை மண்ணில் நினைத்து கட உண்ணில் நினைத்து கட எண் நினைத்து கதை வீரம் விளைந்த படை மண்ணில் மலர்ந்த பொற்கொடி மலர்ந்து மகரந்த மணியில மறந்த முட்டையது முப்பாட்டன் ராவணம் பத்து சில ரத்தத்தில ஒரு பொற்கொடி மலர்ந்தது.
ரெப்சிலான் என்ற ஒரு இசைக்குழு விரைவிலே ஆஸ்திரேலியா வந்து இசை கச்சேரியை செய்திருக்கிறார்கள். இந்த குழுவை சார்ந்த வாகீசன், அட்விக் மற்றும் திஷோன் ஆகிய மூவர் இப்பொழுது நம்முடன் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் வாகீசன்.
வணக்கம்.
வணக்கம் அட்விக்.
வணக்கம்.
வணக்கம் திஷோன்.
வணக்கம். வணக்கம்.
நீங்கள் ரெப் சிலோன் என்ற இசைக்குழுவை எத்தனை வருடங்களாக நடத்தி வருகிறீர்கள்? எப்படி நீங்கள் அனைவரும் இணைந்தீர்கள்?
நாங்க வந்து 4 வருஷமா இந்த குழுவை நடத்தி வர்றோம். திஷோனும் வாகிசனும் வந்து ஃப்ரெண்ட். இந்த முதலாவது பாட்டு வந்து டிரெக்ட் பண்ணது வந்து வாகிசன், அப்படித்தான் வாகிசனை வந்து தெரியும். ஸோ இந்த ரெண்டாவது பாட்டு வந்து டிரெக்ட் பண்ணதும் வாகிசன், இந்த ரெண்டாவது பாட்டு மியூசிக் பண்ணது திஷோன். ஸோ அது அப்படித்தான் எனக்கு திஷோன் பழக்கம். எங்களோட டீமாக அப்படி ஃபோம் ஆனதுன்னா, கொரோனா டைம்ல நாங்கள் வீட்டை ஃப்ரீயா இருக்கிற டைம்ல ஏதாவது செய்வோம் என்று யோசித்த டைம்ல தான் சரி நாங்கள் ஒரு வித்தியாசமா செய்வோம், லெப்பும் ஃபோக்கும் மிக்ஸ் பண்ணி செய்வோம் என்று சொல்லிட்டு செஞ்சு டீமா ஃபோம் பண்ணி ஷோர்ட் வீடியோலேருந்து ஆல்பம் சாங்காக செய்ய வலிக்கிட்டு ஸோ அப்படி செஞ்சுதான் எங்களோட டீம் வந்து ஃபோம் ஆனது.
நீங்கள் மூவரும் இதனை முழு நேர வேலையாக செய்கிறீர்களா அல்லது வேறு வேலை ஏதாவது செய்து கொண்டு இதனை பொழுதுபோக்க செய்கிறீர்களா?
இப்போ முழு நேரமா தான் செஞ்சுட்டு இருக்கிறோம்னா, ஸ்டடிஸ் முடிச்சுட்டு தரலாம் நாங்க இந்த துறையில இன்னும் சாதிக்கணும் என்றதை தாண்டி நிறைய முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறோம்.
உங்களது இசை வித்தியாசமானது, அதாவது ரப் என்று சொல்லக்கூடிய 80களின் கடைசி பகுதியிலும் 90களிலும் மிக பிரபலமாக அமெரிக்காவில் பரவிய ஒரு வடிவம், அதனை நீங்கள் அங்கே கற்றுக்கொண்டீர்கள்.
நான் வந்து முந்திதோகமே ரப் சாங்ஸ் கேட்கிறேன் நான். ஆனால் இந்த சொல்லிச வந்து எப்ப எனக்கு நாட்டம் வந்து இதுல நான் செய்யணும் எனக்கு தோங்கினேன்னு சொன்னால், ரத்தி ஆதித்தனா ரப் கேட்க சாப்பிட்ட அப்புறம் செந்தமுள்ள ரப் பண்ணணும் என்ற ஒரு மைண்ட் செட் கிரியேட் ஆனது. அதுக்கு பிறகுதான் நான் இந்த ரேப்பை செய்யணும் எனக்கு திசோனும் அட்விக்கும் கூட இருந்தது ஒரு ஸ்ட்ரென்தா இருந்தது. ஸோ அப்படியே ஸ்டார்ட் பண்ணான்.
இதிலே பல பாடல்களை நீங்கள் மூச்சு விடாமல் பாடுகிறீர்கள். இங்கே பூர்வீக குடி மக்கள் டிஜருடூ என்ற ஒரு இசைக்கருவியை இசைக்கும் போது சர்க்குலர் பிரீதிங் என்று மூச்சை உள்ளெடுக்கின்ற அதே நேரமே வெளியிடுவார்கள். அதன் மூலமாகத்தான் அந்த டிஜருடூ இசைக்கருவியை இசைப்பார்கள். அந்த மாதிரி நீங்கள் பாடுவது போல எனக்கு படுகிறது. அதனை நீங்கள் பயின்று கொண்டீர்களா அல்லது இயற்கையாகவே உங்களுக்கு வருகிறதா?
அதுக்கு பயிற்சி என்னும் செய்யல. நான் சும்மா பாடைக்குள்ளேயே ஓகே என்னோட முடியும் பிரீத் கண்ட்ரோல் இருக்குதுன்றத ஃபைண்ட் அவுட் பண்ணினான். அப்படியே ரேப் பண்ணுவேன். இப்ப ரேப் பண்ண கிளாஸ் நான் இப்ப திசோன் எனக்கு சொல்லுவான், லாங் டைமுக்கு பிரீத் பண்ண பாடுற சில பார் கூட பாடுறேன். இப்ப ரீசன்ட் டைம்ல கொஞ்சம் பொதுவாக பாடினாலும் சொல்லுவான், முந்தியெல்லாம் 16 பார் பாடுற நீ ஸோ அப்படின்ட்டு. ஸோ அது இயற்கையா தான், இதுக்கு ப்ராக்டிஸ் எதுவுமே பண்ணது கிடையாது. அதனால சில சில ஐடியாஸ் வந்து ஒவ்வொரு மியூசிக் டைரக்டர்ஸ் மீன் பண்ணிக்கல, ஒவ்வொரு டைரக்டர் ஒவ்வொரு ஐடியா சொல்லுவினான். ஸோ அதை எடுத்துக்கொள்வேன். திசோனோட ரெக்கார்ட் பண்ணிக்கல, திசோன் எனக்கு எதுவுமே ரெக்கார்ட் பண்ணுவான். எனக்கு எது ஈஸி, எனக்கு எது கம்ஃபர்டபுள்ன்ற மாதிரி திசோன் ரெக்கார்ட் பண்ணுவான். புதுவாக்கள்கிட்ட போயிருக்கல, அவையில் கிட்ட வர தான் நான் மாத்திக்கொள்ள வேண்டியிருக்குது. அதனால நான் எப்பவுமே ப்ராக்டிஸ்ல இருக்கணும்னு விருப்பம், பட் ப்ராக்டிஸ் இல்லாமே ஓரளவுக்கு மூச்சு எடுக்கிற திறன் அதிகம் இருக்குது. ஸோ ஓகே.
என்ன மாதிரி?
நான் வந்து சிங்கர் என்று சொல்லலாது, எனக்கு வந்து ஆக்டிங் தான் இஷ்டம். முதல் சொன்ன மாதிரி தான், அந்த கொரோனா டைம்ல ஃப்ரீயா இருக்க டைம்ல ஒரு ஃபோக் சிங்கரோட தேவைப்பட்டார். அந்த டைம்ல எல்லாரும் வீட்டுல இருந்தபடியா ஒருத்தர் என் புதுசா பிடிக்கலாம் போயிட்டுது. ஸோ நான் தான் எனக்கு இருந்தேன். ஸோ என்ன அதுக்கு வந்து ஜாயின் பண்ணி விட்டோம். எனக்கு பிடிக்கும் ரெப் பாட்டு போக்கெல்லாம் கேட்க பிடிக்கும். ஸோ வாகிசேன்ற பயிற்சியில தான் நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பாடிக்கொண்டிருக்கிறேன். வாகிசேனும் திசோனும் எனக்கு சொல்லி தந்தா நான் கொஞ்சம் பாடுறேன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு பாடுறதையும் போல எனக்கு நடிக்கிறது வந்து இன்னும் விருப்பம். ஏன்னா எனக்கு நல்ல ஒரு நடிகன் ஆகணும்னு தான் எனக்கு ஆசை சின்ன வயசுலேருந்து. நடிப்பு தான் முதல் பிடிக்கும்.
திஷோன், நீங்கள் ஒரு இசையமைப்பாளராக இசை மெருகூட்டுபவராக எத்தனை வருடங்கள் ஈடுபட்டிருக்கிறீர்கள்? எப்படி உங்களது கலை வடிவம் வெளியே வர ஆரம்பித்தது?
நான் சின்ன வயசுலேருந்து கீபோர்ட் பிளே பண்ணுவேன். எனக்கு ஒரு பெரிய ட்ரீம் இருந்தது ஒரு மியூசிக் ப்ரொடியூசர் ஆகணும் அப்படின்னு சொல்லி. ஸோ நான் 16 வயசுல ஒரு ஸ்டுடியோ பில் பண்ண தொடங்கினான். ஸோ எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தவரிங்க பத்மேனன் சொல்லி. ஸோ அவரோட ஸ்டுடியோவில் தான் நான் ரெயின் அப் ஆயினான் சின்ன வயசுல இருந்தே. அப்புறம் ஒரு 18-19 வயசுல நாங்கள் ஓன ஒரு ஸ்டுடியோ செஞ்சினாங்க. 2020 ஆண்டு 20 வயசுல தான் டீம் செட் ஆகினார் ரேப்சிலோன். இப்படியே தான் எங்க ஜேர்னி ஸ்டார்ட் ஆகினது. சோ நான் 16 வயசுல இருந்து மியூசிக் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
பாடல்களை யார் எழுதுகிறீர்கள், எப்படி அதனுடைய செயல்முறையை கூறுவீர்கள், அதாவது ஒரு கரு உங்களுக்கு உருவாகி அதை எப்படி பாடலாக கொண்டு வருகிறீர்கள்?
உங்கள் பாட்டுகள் எல்லாத்துக்குமே நான் தான் லிரிக்ஸ் எழுதுறேன். நான் என்ன செய்வேன் என்றால், இப்ப இவங்க ரெண்டு ஒபீனியன் கேட்பேன். இப்ப ஒரு பாட்டு எழுதுறேன் என்றால் திசோனுக்கு அந்த பாட்டு கட்சியா இருக்குதோ, அதே விலங்குதோட அந்த பாட்டு கட்சியா இருக்கதா அந்த கேட்பேன். அர்ஜிக நாட்டு லிரிக்கல் வயசா கேட்பேன், ஆனா இது எப்படி இருக்கேன்னே, வெளியில எப்படி இருக்கும், புதுசா இருக்குதா அல்லது ஆல்ரெடி எல்லாரும் லிரிக்ஸா இருக்குதா அல்லது கேட்க நல்லா இருக்குதா, எல்லாமே கேட்பேன். கேட்க நல்லா இருக்கணும், புதிய விஷயமா சொல்லணும், வழியில கருத்துக்களா இருக்கணும், எல்லா பாட்டுக்குமே அதுக்குரிய தனிச்சிறப்பு ஏதாவது இருக்குதான்னு, இந்த பாட்டுல இருக்குது விளங்குதானே விளங்குதானே கேட்பேன். கேட்டு கேட்டுதான் கூட லிரிக்ஸ் எழுதுவேன். எழுதியதுல அதோட எனக்கு சில லிரிக்ல கன்ஃபிடென்ட் ஆயிடுவேன், இது வைரல் ஆகும் என்றது முதலே பிளான் பண்ணி அடிக்கிறது. ஆல்பமா செய்யக்குள்ள பிளான் பண்ணி தான் அடிக்கிறது. சில சில சின்ன சின்ன ஷோர்ட் ஷோர்ட் செய்ய செஞ்சு ஹிட் ஆகிறதான் நம்மளையே அறியாம வைரல் உருவாக்குறது. ஸோ லிரிக்கல் வைஸ பாக்கியக்குல நான் ரெடி பண்ணிடுவேன். அதை தாண்டி எனக்கு தேவையான ஃப்ரெண்ட்ஸ்டே கேட்பேன், லைக் இது நல்லா இருக்கடா, என்ன பண்ணணும், இதுக்கு இது பண்ணணும், இப்படிதான் போடலாம், அப்படி போடலாமான்னு கேட்பேன்.
உங்களுடைய பாடல்கள் அனைத்தையும் நான் கேட்டுவிட்டேன் என்று சொல்ல முடியாது, ஆனால் காணொளிகளை பார்க்கும் பொழுது கையிலே ஒரு துண்டு பேப்பர் இல்லாமல் பாடுவது போல் தெரிகிறது. எல்லா பாடல்களும் உங்களுக்கு மனதிலே நினைவு இருக்கிறதா?
எங்கெந்த பாட்டுல நீங்க எந்த பாட்டு கேட்டாலும் நான் ஃபுல்லா பாட்டு படிப்பேன். ஏன்னா அப்படி என்றால், இப்ப நாங்களே லிரிக்கலி நாங்களே பாடுறாலே, இப்ப அவர் ரெக்கார்டிங் முடிச்சுட்டு விட்ட வரைக்கிலேயே பாடிக்கொண்டே வர்றோம் பாட்டு. அப்படின்ட்டா அப்படி மரணம் ஆயிரும், அதாவது எனக்கு பாடம் ஆயிரும் அந்த பாட்டு. அதோட தெரியல என்னண்டு, அது ஞாபகத்துக்கு தெரியல. ஒரு பாட்டு ஈஸியா எங்களுக்கு ஞாபகம் இருக்கும், உடனே அந்த பாட்டு நாங்கள் கம்போஸ் பண்ணி 2-3 நாள்லயே லிரிக்ஸோடய பாட்டு பாடிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் எங்களுக்கு.
உங்களுடைய அனைத்து இசை நிகழ்ச்சிகளையும் ஒரு பாடலுடன் ஆரம்பிப்பதாக ஒரு நேர்காணலே கூறியிருக்கிறீர்கள். அந்த பாடலில் கூட பெண்களை வர்ணித்துத்தான் வரிகள் இருக்கின்றன. அனைத்து பாடல்களுமே அப்படித்தானோ?
நீங்கள் ஒரு நல்ல கேள்வி கேட்டுறீங்க. அப்படி இல்லை, என்ன சொன்னால் என்னுடைய பாடல்ல வந்து என்ன பிரச்சனை, வைரல் ஆகிற பாட்டு எல்லாமே பொம்பளை பிள்ளைல வர்ணிக்க பாட்டு தான் வைரல் ஆகுது, அதான் பிரச்சனை. அப்ப எழுதுற என்ன பிரச்சனை இல்ல, வைரல் ஆகுறாக்கெல்லாம் பிரச்சனை. என்ன சொன்னா என்ன, போர்க்கொடியா இருக்கட்டும், போர்க்கொடி வந்து பெண்களை பற்றி தான், பெண்களை வர்ணிச்சு எழுதையில பெண்களை வந்து வீரமான பெண்களை பற்றியும் வீரமான ஆண்களை பற்றியும் இங்க இருந்த எழுத்திருந்த ஒரு பெருமையை பற்றியும் வீரத்தை பற்றியும் ராவணன் அப்படியான ஒரு கடைக்குள்ள இந்த பாட்டு வரும். இதையோட பாத்தீங்கன்னு சொன்னால் நீராடும் மேலே என்று ஒரு பாட்டு செஞ்சாங்க. சோ அதுல புன்பொருளை தேடும் மானுடரை கேளும், உடல் மலிந்து போன பின்பு எந்த செல்வம் தேறும், கட்ட வித்தை எல்லாம் ஏகலைவன் பலியில், கை கொடுக்க மரத்ததை ஏன் போட்டி போடு தருகில், புதிர்கள் பல புதைந்த புத்தகம் குரங்கு கையில, அறமை கட்டதா காலை கதிரவன் உதுக்கு நிறத்தை நிலவு நின்றத நிலைமை கட்டதா, மலக்காய் சில பெண்கள் மத்தையில் பூவும் தன் அழகு கட்டதாம், புலமை என்று மாறி மலையில் தவள கத்தி கத்தி செத்துதான். சோ இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கருத்து சொல்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா இந்த பாட்டு வெளியில போறதை விட தங்கத்தில் வடிச்ச உருவம் என்ன மையக்குற உன்னது பருவம்டா இது வைரல் ஆயிருது, அப்ப நான் என்ன பண்றது. சோ உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுற பாட்டு தான் பொம்பளை பிள்ளையில வர்ணிக்கிற பாட்டு தான் வைரல் ஆகுறதால தெரியுது. இதை தாண்டி நான் இருக்க பாட்டு எல்லாம் மோட்டிவேஷன், வீரத்தில் விளைந்த நல்லாடல்லோ இது காலத்தில் அழியாத ஏடல்லோ, பாடங்கள் சொல்லி தந்ததாருங்கோ அதுக்கு பார்வதி மகன் இருந்தாருங்கோ, கடலாட்டிட அல்லை மோதிட அதன் மீது ரவிதா. சோ இப்படி ட்ரக்களும் இருக்குது. அப்ப இதுல விட அதிகம் முன்னுக்கு போய் நிக்கிற ட்ரக்கள் வந்து இப்ப பொண்ணு சிரிச்சா சில கலகலண்டா முன்னுக்கு போகுது, கலகலாண்டு ஓடி போய் அப்ப நாங்கள் என்ன செய்யறது என்று.
சரியாக சொன்னீர்கள். நான் முன்னர் குறிப்பிட்டது போல எல்லா பாடல்களையும் நான் கேட்கவில்லை என்பதை நான் கேள்வியின் முதலேயே சொல்லி வைத்தேன். அதிலே நீங்கள் நினைத்து எழுதுகின்ற வரிகள் இந்த பாடலை கேட்பவர்கள் எல்லோருக்கும் புரிகிறதா? ஒரு உதாரணமாக சொல்வதென்றால், பார்வதியின் மகன் என்று ஒரு பாடலிலே நீங்கள் பாடும்போது அது யார் என்பது எல்லோருக்கும் புரிகிறதா?
எனக்கு தெரிஞ்சு நான் 100 பேருக்கு பாட்டு எழுதுறேன் என்றால் 200 பேருக்கு தெரியுது. எப்படி என்று சொன்னால், அந்த 100 பேரும் பார்வதி மகன் என்று மென்ஷன் பண்ணிருக்காரா பாண்ட போடி இந்த பாட்டுல இருந்து பாருன்னு சொல்லி காட்டேக்கல, அது இன்ட்ரெஸ்ட் பெட்டாக இல்லையே, அதுல முழ்ச்சி வீதம் பண்றது இல்லை, இன்னும் அதிகரிக்குது, அதை சரியா விளங்கி கொள்ளி நான் என்னதை சொல்ல வரணுன்றது. ரீசெண்டா கூட ஒரு இன்டர்வியூல நான் அரசன் என்று வச்சு கதைச்சிருப்பேன். என்னத்துக்காண்டி என்றால், சில விஷயங்களை வந்து நாங்கள் விளங்கப்படுத்திக்கல, ஒரு பொது பெயர் வச்சு விளங்கப்படுத்துறது வந்து இந்த காலத்துல இலகுவா நாங்கள் சொல்லக்கூடியதா இருக்குது இங்க இருக்கிற நிலைமையின். அதனால நாங்கள் சில விஷயங்கள் அப்படித்தான் கொண்டு வரோம்.
திஷான் சொல்லுங்கள், உங்களது இசை குழுவிலே எத்தனை பேர் இருக்கிறார்கள், எத்தனை வாத்திய கருவிகளை இணைத்துக் கொள்கிறீர்கள், எல்லாமே கீபோர்டில் தான் இசைக்கப்படுகிறதா?
மெயினாக நாங்கள் மூன்று பேர் தானே பெர்ஃபார்ம் பண்ணுறது. மோஸ்ட்லி எல்லா லைவ் பர்ஃபார்மன்ஸ்லேயும் மைனஸ் ட்ராக் போட்டு தான் தற்போது நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம். ஃபியூச்சர் ஐடியாஸ் நம்மளுக்கு இருக்கு. ஃபுல் பேண்ட் ஒன்று போட்டு பர்கஷன்ஸோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட இன்னும் ஒரு பெரிய டீமாக கொண்டு வரணுன்ற ஆசை இருக்குது. பட் இப்போதைக்கு மைனஸ் ட்ராக்கோட செஞ்சு கொண்டிருக்கோம். அதை தாண்டி எங்கள் டீமில் வந்து கேமராமேன் இருக்கிறார், டிசைனர்ஸ் இருக்கிறாங்க, கோஆர்டினேட்டர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ பேக் டீம் வந்து ஒரு 5-6 பேர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எங்களோட
நீங்கள் மூவரும் யாழ்ப்பாணத்தில் தான் இருக்கிறீர்கள். அந்த சூழலிலே உங்களால் ஒலிப்பதிவு செய்வதற்கான தொழில்நுட்ப வசதிகள் எல்லாவற்றையும் நீங்களே ஏற்படுத்தி கொண்டீர்களா? அதில் உள்ள சிக்கல்கள் என்ன?
இந்த பிகினிங் வெரி ஸ்டார்ட் ஸ்டேஜ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. ரெக்கார்டிங் பண்றா நிறைய குவாலிட்டியான ஸ்டாஃப் தேவை. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமா அதுக்கான எஃபர்ட் போட்டுனாங்க, கஷ்டப்பட்டாங்க. ஸோ இப்போ எங்களுக்கு பெட்டர் ஸ்டூடியோ இருக்குது, பெட்டர் சவுண்டிங் எடுக்கலாம், நல்ல மைக்ஸ், நல்ல சிஸ்டம், எல்லாமே ஹை ஃபைவா இருக்கு. ஸோ இதெல்லாமே ஒரு ஹார்ட் ஒர்க், ஒரு டீம் ஹார்ட் ஒர்க்குக்கு பின்னால கிடைச்ச ஒரு பிளஸிங் தான்.
நீங்கள் மூவரும் ஆஸ்திரேலியா வரை இருக்கிறீர்கள், அந்த பயணம் குறித்து கூறுங்க.
எங்களுக்கு ஒரு மிக மிக மகிழ்ச்சியான தருணங்கள் வந்து இந்த கான்சர்ட்ல தான் நாங்கள் வந்து ஃபீல் பண்றது. ஆஸ்திரேலியா வர போற மண்டேக்குல எங்களுடைய தமிழ் மக்கள்கிட்ட வந்து ரெண்டு பெர்ஃபார்ம் பண்ண போறோம். அதோட புது அனுபவமா இருக்க போதும் எங்களுக்கு. அதனால நாங்களும் எக்ஸைட்மெண்டா இருக்கிறோம் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு.
மார்ச் மாதம் 15 தேதி மெல்பர்ன் நகரிலும், 21 தேதி பெர்த் நகரிலும், 29 தேதி சிட்னியிலும் உங்களது மேடை நிகழ்வுகள் நடப்பது உறுதியாகிவிட்டது. பிரிஸ்பர்ன் நகரில் நடப்பதற்கு ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது என்று அறிகிறேன். நீங்கள் இதுவரை இங்கிலாந்திலே 2 நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கிறீர்கள், மலேசியாவில் நடத்தியிருக்கிறீர்கள். வெளிநாட்டு பயணம் எப்படியான அனுபவமாக இருந்தது?
இதுவரைக்கும் நாங்கள் செஞ்ச கான்சர்ட்ல வந்து இந்தியால ஹப்பிஸ்ஃபீல்ட்ல இருக்க பெர்ஃபார்ம் பண்ணாங்க. லண்டன்ல ஷோ பெர்ஃபார்ம் பண்ணினதும் இந்தியால பெர்ஃபார்ம் பண்ணினதும் ஒரு புதிய ஒரு அனுபவமாக இருந்தது. மலேசியால நாங்கள் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள அது கிளப்ல நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பெர்ஃபார்ம் பண்ணதால குறிப்பிட்ட வரையறுக்கப்பட்டாக மட்டும்தான் அதுக்குள்ள இருக்கக்கூடிய மாதிரி இருந்தது. இந்தியால கேபஸ்டியில நான் பெர்ஃபார்ம் பண்ணிக்கல. எப்படி இருந்தது என்றால், அங்க என்னுடைய முதலாவது பாடல் போர்க்கொடிய நான் படிக்கணும்னு நினைச்சேன் எங்க ஃப்ரெண்ட்ஸோட. சோ பாடைக்குல அதுக்கான அங்கீகாரம், அதுக்கான கைதட்டல்கள் எல்லாம் வந்து நினைச்சதை விட 11 மடங்கள் இருந்தது. அப்பைக்கெல்லாம் ஜோதிச்சு தமிழ் வந்து இங்கதான் பாடணும், இங்கதான் பாடின ஈடுபடணும்ன்றது. அது ஒட்டுமொத்த தமிழ் இனத்துல எங்க இருந்து நாங்க பாடினாலும் அதுக்குரிய உணர்வும் ஆரவாரமும் எப்பவுமே இருக்கும்ன்றது அது இந்த இடத்துல ஃபீல் பண்ணினான். இதுவே நான் லண்டன்ல பெர்ஃபார்ம் பண்ணிக்கல எப்படி இருந்தது என்றால், எல்லாரோடையும் இணைஞ்சிருந்த அந்த பாட்டுகள், சில பாட்டுகள் பெர்ஃபார்ம் பண்ணிக்கல. இப்ப போர்க்கொடி வந்து பாத்தீங்கன்னா சொன்னால், ஃபர்ஸ்ட் கான்சர்ட்லயும் 2 தரம் பாடினான் அந்த போர்க்கொடி, இந்த முறையும் 2 தரம் பாடினான். ஏன்னு சொன்னால் அவங்க அந்த பாட்டு திரும்ப பாடணும்னு இருக்கு. தம்பியா போர்க்கொடி போர்க்கொடி இல்லையா, சோ திரும்ப ரிப்பீட்னா இருக்கும் பாட்டு, அந்த பாட்டு சேர்ந்தாங்க. அது மாதிரி இந்த முறை எனக்கு ஒரு புது அனுபவம் லண்டன்ல கிடைச்சது எப்படி என்றால், அந்த ஏற்கனவே பாடல அந்த வீரத்தில் விளைந்தனல் நாள் இல்லைன்ற பாட்டு வந்து நான் பாடைக்குல ஒட்டு மொத்தமா எல்லாரும் சேம் டைம்ல எல்லாரும் நெஞ்சில ஒரு கை வச்சு பூரி படைஞ்சவன் அப்படி பெர்ஃபார்ம் பண்றோம். அப்படி பாக்குறேன் எல்லாரும் ஒரே டைம்ல நெஞ்சில் கை வச்சு அந்த போசனுக்கு. அப்ப எனக்கு எப்படி அது மேல இருந்தால், இது மாதிரியான பாட்டுகள் இன்னும் ஒரு 11 அடிக்கணும், இப்படியான உணர்வுபூர்வமான பாட்டுகள்லாம் எனக்கு கூட அதிகம் செய்யணும்ன்ற ஒரு ஆசை வந்த நேரத்துல வந்தது. எங்களுடைய அனுபவங்கள் வந்து எப்படி இருக்குது என்றால், மெட்டது இப்ப லண்டன்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து தங்களோட புள்ளில பார்க்க வந்த மாதிரி ஓடி ஓடி வந்தவன் எல்லாரும் பாக்குறதுக்காண்டி. வெரைட்டில ஞாபகார்த்தமான சில சில விஷயங்கள், சிலாக்கு நூல் கட்டி விட்டவன் கோயில் நூல் மாதிரி கையில கட்டி விட்டவன், சிலாக்கு திருநூல் பூசி உள்ள அப்படியெல்லாம் சில சில விஷயங்கள் இருந்தது. அப்ப என்னென்றால் தங்களோட புள்ளின மைண்ட் அப்படின்றது வந்து புது புது அனுபவம் என்ன.
ஆஸ்திரேலியா வரும்பொழுது ராப் இசையில் ஆர்வமுள்ள மாணவர்கள் யாராவது உங்களிடம் கற்றுக்கொள்ள விரும்பினால் அவர்களுக்கு பயிற்சி கொடுக்க இருக்கிறீர்களா? அதற்கான ஏற்பாடுகள் ஏதாவது நடக்கிறதா?
சொல்லிக் கொடுக்கறதுக்கெல்லாம் பெரிய கிடையாது. சோ எனக்கு தெரிஞ்சதை மட்டும் சொல்லிக் கொடுக்க இயல பின்னால. அதோட எப்படின்னு சொன்னால், இப்போ கூட எனக்கு கணவே வந்து இப்ப இன்ஸ்டாகிராம்ல இருக்கட்டும், டிக்டாக்ல இருக்கட்டும், வாட்ஸ்அப்ல கண இளைஞர்களுக்கு வந்து இது எப்படி லிரிக் கொண்டு போகணும், எப்படி ராப் கொண்டு போகணும்ன்ற சில சில ஐடியாக்களை, சில சில பப்ளிஷ் சில ஆளுங்களுக்கு லிரிக்ஸ் எழுதி போடினா அதை எப்படி ஃப்ளோல ரேப் பண்ணு தெரியாம இருக்கும். ஸோ அப்படியான ஆளுகளுக்கு எல்லாம் பல பேருக்கு நான் வந்து இப்பவும் ஹெல்ப் பண்ணி கொண்டிருக்கிறேன். பண்றதுக்கான ரீசன் வந்து என்னத்து சொன்னால், நான் இந்த விஷயத்த போய் ஒரு ஆள்கிட்ட கேட்க போயிருக்கல, எனக்கு அதை சொல்லித்தர இல்லை, அதுக்கு சரியா மனம் இருந்தேன் நான். ஏனென்றால் ஒரு குழுவாக நினைச்சு போய் கேட்கல, அதை சொல்லித்தர இல்லையே மனம் இருந்தேன். அதனால என்ன யாரும் வந்து கேட்டா நான் ஒரு நொடியும் தயங்காமல் அதுக்காக என்ன எஃபோர்ட் பண்ணலுமோ பண்ணி நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பா வரை சொல்லுங்க, சொல்லிக் கொடுக்கணும், என்ன மாதிரி கண்டிப்பா செஞ்சு கொடுப்போம். அந்த விஷயத்தை எங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லிக் கொடுப்போம்.
கேட்கவே மகிழ்ச்சியா இருக்கிறது. நீங்கள் ஆஸ்திரேலியா வரும்பொழுது ஆஸ்திரேலியர்களுக்கு என்று ஒரு புதிய பாடலை இயற்றி வருவீர்களோ?
அப்படி ஒரு பிளான் தான் போய்கொண்டிருக்குது. புதுசா ஒரு ட்ரக்கோட வருவோம் சொல்லி. ஆனா ஆஸ்திரேலியா புதுசுன்றபடியா எங்களுக்கு எல்லா ட்ரக்கையும் புதுசா தான் இருக்க போது பெர்ஃபார்ம் பண்றது. அப்படி இருந்தாலும் ஒரு ட்ராக் புதுசா ரிலீஸ் பண்ணுவோம். எனக்கு இப்ப சில சில ஸ்டேஜ்ல வச்சு சில ட்ராக்கள் ரிலீஸ் பண்ணேன். இப்ப எப்படி சொல்றேன், ஏடிகே நான் ஷோல வச்சு ஒரு ட்ராக் ஒன் ரிலீஸ் பண்ணினான் பாடினா புதுசா. அது மாதிரி லண்டன்ல வச்சுதான் இந்த வீரத்தில் விளைநிலை நாடல பாடினான். இந்திய மாதிரிங்கிற ஒரு பாட்டு புதுசா பாடினான். சோ அதெல்லாம் வந்து வேற ஒரு கான்சல படிக்காம சில சில இடத்துல போயிட்டு புதுசா பாராது. சோ அப்படி ஒரு விஷயத்தை பண்ணுவோம்.
நல்லது. நீங்கள் ஆஸ்திரேலியா வந்து ஆஸ்திரேலிய மக்களை மகிழ்விக்கவும் உங்களது இசை மலையில் தோய வைக்கவும் ஆவலுடன் காத்திருக்கிறோம். உங்கள் மூவருக்கும் SBS தமிழ் ஒலிபரப்பின் சார்பில் நன்றி கூறி உங்கள் வரவை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் என்று கூறி நன்றியுடன் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
நன்றி, என்ன வில ஐ பத்ரகாளியோ, நீ என்ன சுத்திரலேடியோ, அடி லண்டன் வெள்ளக்காரியோ, சுவிட்சர்லாண்டுக்கு ராணியோ, நான் இக்கரணி அக்கரவன் சைட்ல பண்றவும் அழகலகே கௌதர கண்ணியோ, நீ என்ன
விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் SBS தமிழின் Facebook.